புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய உலக கடல் பசு தின சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி ஏவிவிஎம் முதுகலை மற்றும் விலங்கியல் ஆராய்ச்சித்துறை பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் முனைவர் எஸ் கணேசன் அவர்கள் அரிய விலங்கான கடல் பசுவை அழியாமல் காப்போம் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய பெயர் பேராசிரியர் கணேசன் சுகமணி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டியன் கிராமத்தில் உள்ள ஏ வீரய்ய வாண்டியார் மெமோரியல் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியில் உதவி பேராசிரியராக கடந்த 12 ஆண்டுகள் விலங்கியல் துறையில் உதவி வேலை செய்து வருகிறேன். இன்று நாம் அனைவரும் கொண்டாடப்படும் தினமாக இருப்பது உலக கடல் பசு தினம். இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகில் அனைத்து இடங்களிலும் மே 28 உலக கடல் பசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த பொதிகை எஃப்எம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த உலக கடல் பசு தினத்துக்கு என்னை பேச்சாளராக அழைத்ததற்கு மிக்க நன்றி. இந்த ஒருங்கிணைப்பாளருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடல் பசுகளானது கடல் ஆமைகள், கடல் குதிரைகள், கடல் வெள்ளரிகள் மற்றும் இதர இனங்கள் போன்ற அருகி வரும் கடல்சார் உயிரினமாகும். இது இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி 1 கீழ் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 2013 இந்திய வனவிலங்கு ஆய்வு மையத்தின் அறிவிக்கைப்படி தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா பகுதியிலும் அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் குஜராத்தின் கட்ச வளைகுடா ஆகிய இடங்களில் ஏறத்தாழ 250 வகையான கடல் பசுக்களே உள்ளன என்பதை அறிக்கை தெரிவித்தனர். ஒடிசாவின் சிலிக்கா ஏரியில் உள்ள கடல் புற்கள் கடல் பசுகளுக்காக ஒரு மிகச்சிறந்த வாழிடமாக விளங்குகிறது. எனினும் தற்பொழுது சிலிக்கா ஏரியில் கடல் பசுகள் இல்லை. இதற்கு நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா கடல் பசு வந்து எதை விரும்பி சாப்பிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் புற்களை மட்டும்தான். இன்னைக்கு வந்து கடல்ல வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் பொல்யூஷன் அப்படி மாசுபட்டுறது. எதனால கப்பல்ல இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய்கள் கசிவாகிறதுனால கடல்ல வந்து நிறைய மாசு உள்ள நீர்களை கொண்டு போய் கலக்கப்படுவதனால கெட்ட தண்ணீர் இப்படி தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவு நீர்கள் எல்லாம் போய் கடல்ல போய் சேரும் போது அந்த கழிவு நீர்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதாவது ஹெவி மெட்டல்ஸ் சொல்லுவாங்க நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த கடல் நீர்ல கலந்து அந்த கடல் புழுக்கள் மட்டும் அழிஞ்சு போகல, நிறைய இந்த கடல் பசு மாதிரி நிறைய விலங்குகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த கடல் பசு உடைய உயிரியல் வகைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா விலங்கின் வகையை சேர்ந்தது. தொகுதி வந்து முதுகு நாணினி அப்படின்வாங்க. முதுகு நாணி அப்படின்னா வெட்டிபிரைட் அனிமல்ஸ். வளர்ப்பு வந்து பாலூட்டி மேமல்ஸ்ல வரும். உள்வகுப்பு வந்து யூசிஃப்ரியா. பெருவரிசை வந்து அப்ரோதிரியா. இதோடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா செர்னியால வரும். இந்த இது வந்து ரொம்ப அருமையானது. இந்த அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நிறைய நாடுகள்ல வந்து மாமிசத்துக்காண்டி இதை யூஸ் பண்றாங்க. இந்த மாமிசத்தோட டேஸ்ட் வந்து மெனி மெடிசினல் வேல்யூஸ் அது நான் பின்னாடி ஒன்றா சொல்றேன் உங்களுக்கான. ஸோ கடல் பசு என்பது ஒரு கடல் மீன் பிடிப்பகுதியில் காணப்படும் ஒரு தாவரங்களை தின்னக்கூடிய உண்டு வாழக்கூடிய ஒரு கடல் உயிரினமாகும். மீனவர்கள் வந்து இதை வந்து ஆவுலியா என்று அழைக்கிறார்கள். பொதுவா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த மன்னார் வளைகுடா பகுதியில ஒரு காலகட்டத்தில் பார்த்தா கடல் பசுகள் வந்து அதிகமா வாழ்ந்தன. ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா வந்து கொஞ்சம் கரை ஊட்டியே இந்த பசுகள் வந்து கரையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது. இந்த குறைந்து விட்டது. என்ன ரீசன் அப்படின்றத நம்ம எவ்ரிடே நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ மக்களுடைய தேவையில்லாத பொருட்கள் பிளாஸ்டிக்ல இருந்து தேவையில்லாத அன்வான்ட் பொருட்களை கொடுத்து இங்கே கொட்டும் பொழுது அதுகளை உண்ணு அது அழிந்து போகிறது. அதுல போடுறதுனால அதுக்கு உணவா இருக்கக்கூடிய அந்த கடல் புற்கள் வந்து அழிந்து போகிறது. இந்த கடல் பசுவின் இறைச்சி வந்து சுவை மிக்கதாக இருப்பதால சந்தையில இதோடைய இறைச்சிக்கு வந்து ரொம்ப கிராக்கி அதிகம். இவற்றின் பற்களை பொடி செய்து நச்சு முறிவு அதாவது இப்ப ஸ்னேக் பைட் ஆகுது அப்படின்னா அந்த நச்சு முறிவு கூட மருந்தா டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த கடல் பசுடைய தலையை மட்டும் வெட்டி வேக வைத்து அதுல இருந்து ஒரு தயிரை வரும். ஆனா எப்பொழுதுமே எந்த ஒரு அனிமல் இருந்தாலும் தலைப்பகுதியில வந்து கொழுப்பு அதிகமா இருக்கும். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி சாப்பிடும்போது ஆட்டு தலையில அதிகமான கொழுப்புகள் இருக்கும். ஸோ அது குழம்பு சாப்பிடும் நிறைய ஆயில் மேல மிதக்கும். அதே மாதிரிதான் இந்த கடல் பசுடைய தலையில அதாவது நிறைய மருத்துவ குணம் உள்ள ஆயில் ஃபேட் கண்டென்ட் அது அதிகமா இருக்கும். அந்த வேக வைக்கும் போது தலையில இருந்து நிறைய தைல மாதிரி ஒரு லிக்விட் கண்டென்ட் வரும். இந்த தைலத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு உடல் உபாதைகளுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் இதோட இந்த கடற்பசுடைய துடுப்புகள்ல இருந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் மற்றும் மலச்சிக்கலுக்கு தேவையான கேஸ்ட்ரோலஜி ரிலேட்டடான பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த துடுப்புனா அந்த பின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து செய்யறாங்க. அப்புறம் இதோட தோலை உரிச்சு வந்து செருப்பு செய்யறாங்க, ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ மாட்டினுடைய தோலை உரிச்சு நம்ம என்ன பண்றோம், லெதர் மாதிரி செப்பல்ஸ் ஷூஸ் தெரியும் இல்லையா, அதே மாதிரி இந்த கடல் பசுடைய தோல் வந்து அதுக்கு ஈக்குவலா அதை விட ஃபண்டாஸ்டிக்கா நல்லா ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ல இருக்குது. கடல் பசுக்கள் வந்து அலைகளற்று அமைதியான கடல்ல தான் வாழ்வதாகும். இது வந்து ரொம்ப ஒரு வேவ்ஸ் அதிகமான இடத்துல வாழாது, ஒரு அமைதியான சூழ்நிலை தான் அது அதிகமா அது விரும்பி அங்கே வாழும். அடிக்கடி கரையோரம் வருவதால வேட்டையாடுவது எளிது. ஏன்னா அதை சொன்ன இல்லையா, இப்ப நம்ம கச்சத்தீவு வளைவட பயில பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைத்துல ஒரு ஏர்லி மார்னிங் டைத்துல கரையோரம் வரும் சரியா. அது அதனால பாத்தீங்கன்னா வந்து 3 மீட்டர்ஸ் நீளமும் 400 கிலோ எடையும் உள்ள கடற்பசு கிட்டத்தட்ட தரைவிலங்கான யானைக்கு என்ன பலம் இருக்கோ அதே பலம் உள்ள இந்த அனிமலாக இருக்கிறது. இந்த கடல் பசு வகையை சேர்ந்த மேனிட்டா மேனிட்டிகள் இன்றும் அழிய நிலையில வந்து விட்டது. ஏன்னா கடல்ல வாழ்ந்த போதிலும் கழிமுக வழியே நதிக்கு நீந்தி வருவதுண்டு. படகுகளை கண்டா சுற்றி சுற்றி நீந்து வருமே தவிர அந்த படகை கவுத்து விடணும், அந்த படகுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு பாவனையை இந்த அனிமல்கிட்ட செய்யாது. இது ஒரு பயந்து சுபாவம் உடைய ஒரு விலங்காகும். கடல் பாசிகளை அதிகமாக விரும்பி சாப்பிடும். கடல் கடியில காணப்படும் நீர் தாவரங்களை விரும்பி விரும்பி உண்ணக்கூடிய இந்த கடல் பசு ஒரு பெரிய ஏரியில இருந்தா போதும் அந்த ஏரியில் உள்ள நீர் தாவரங்களை எளிதில் அழித்து விடலாம். இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா நிறைய கம்மா குளங்கள்லாம் இருக்கு, அதுல வந்து என்ன கண்டாமினேஷன் ஆகுதுன்னா அன்வான்ட் தேவையில்லாத புட்கள் தேவையில்லாத ஆல்கே வளருது இல்லையா. இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த மாதிரி ஒரு கடல் பசு ஒண்ணு மட்டும் விட்டா போதும், அது என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய அத்தனை நீர் வாழ் பொருட்களையும் பாப்பு குளத்தை நீரை வச்சு நீட்டாக வச்சுக்கணும். ஆனால் நம்ம மக்கள் விடுவாங்களா, விட மாட்டாங்க. ஏன்னா வந்து கடலில் ஆழ்கடலில் இருக்கும் போதோ அதை வேட்டையாடி சாப்பிட்றாங்க, அதோடைய மாமிசத்துக்கும் அதோடைய அந்த விச தன்மை முழுக்கக்கூடிய அந்த பற்களுடைய பொடிக்கும் தைலத்துக்கும். அப்போ ஒரு குளத்துலேயோ ஒரு நம்ம நார்மலாக ஒரு குளத்துலேயோ ஒரு கண்மாயிலேயோ வளர்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ஒரு குவஸ்டின் மார்க் அதிகமாக இருக்கு சரிங்களா. இது இடம் வந்து 60 பவுண்டு அமெரிக்காவில் இருந்து இதை இதை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரிய விதத்தில் வந்து ஒரு இன பாதுகாப்பு தனிச்சட்டமாகவே ஏற்றி வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த கடல் பசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மாநில விலங்காகும். இது வந்து மாநில டிஸ்ட்ரிக் அந்த மாநிலத்தில் விலங்கு என்று இதை சொல்லப்படுறாங்க அந்தமான் நிக்கோபாரில். கடல் பசு பார்ப்பதற்கு டால்ஃபின் போல இருந்தாலும் இவற்றிற்கு முதுகு துடுப்பு இல்லை, முழுக்குதான் டார்சல் ஃபின், டார்சல் ஃபின் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டால்ஃபின்ல பார்த்தீங்கன்னா டால்ஃபின் வந்து முதுகு துடுப்பு இருக்கும், பட் இதுக்கு வந்து முதுகு துடுப்பு கிடையாது, பல பலன் இருக்கும் முதுகுல வந்து துடுப்பு இல்லாதனால வந்து பார்க்கறதுக்கு நல்லா அப்படியே ஒரே ஈவனாக தான் இருக்கும். இதனால இது தண்ணீருக்கு வெளியே தாவம் திறன் அற்று உள்ளதாக இருக்கு. ஏன்னா துடுப்பு இல்லாத தாவ முடியும், துடுப்பு இல்லாதனால இதெல்லாம் தாவ முடியாது. இதுக்கு நிறைய அச்சுறுத்தல் வந்து நிறைய வந்துட்டே இருக்குது. ஏன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் கொடுக்கக்கூடிய பாலூட்டிகள், அதாவது இது பார்த்தீங்கன்னா இது விடக்கூடிய இது கருவுற்று இறக்கூடிய அந்த குழந்தைக்கு இது பால் சுரக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. இதை வந்து டுங்கோஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம ஜெட்டஸை இந்திய விலங்கியல் ஆய்வகம் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாவில் இருக்குது. அதை 2013 பாத்தீங்கன்னா அதனுடைய டைரக்டரா இருந்த வெங்கட்ராமன் கே வெங்கட்ராமன் சார் பாத்தீங்கன்னா நிறைய இந்த கடல் பசு மேல ஒரு அவருக்கு அதிக அளவில் ஒரு ஈர்ப்பு அவருக்கு. அந்த 2013 பார்த்தீங்கன்னா ஆய்வின் அந்த டேட்டில் நிறைய ஆய்வு நடந்துச்சு ஸ்பெசிஃபிக்காக இந்த கடல் பசுவை நோக்கி. தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மட்டும் இல்லாமல் குஜராத் உள்ள கட்ச் வளைகுடாவிலையும் மொத்தமே 79 தான் இருந்துச்சு அப்படின்றத யார் அறிக்கை கொடுத்தது அப்படின்னா 2013 நம்ம வெங்கட்ராமன் சார் அது அந்த ஜெட்டசியோட இயக்குநராக இருக்கும் பொழுது இதை அந்த கொல்கத்தாவில் வந்து அந்த டேட்டில் அவர் சொன்ன செய்தியாளர்கள் தெரிவித்தார். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடல் பசு வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா துங்கோங் என்று அதை நிக்னேம் வச்சு சொல்கிறாங்க. இந்திய கடல் பகுதியில் அதன் உயிர் வாழ்வதற்கான உயிர் வாழ்வதற்கு ரொம்ப போராடுது. பிகாஸ் இன்னைக்கு வந்து அந்த கடற்கரையில் வந்து நிறைய மாசுக்கள் மட்டும் இல்லாமல் என் நம்பர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தொழிற்சாலை இருக்கக்கூடிய கழிவுநீர்கள் சாயப்பட்டையில் வரக்கூடிய அந்த சாய கழிவுநீர்கள் எல்லாமே இப்போ கலந்துகிறது. ஆயுஷ் வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடலில் அதிகமாக இருக்குது. ஆயுஷ் வில்லேஜ் வரும்போது உள்ளே வந்து ஓட்டு ஆக்சிஜன் லெவல் உள்ளே போகாது. உள்ளே போகாத கண்டிஷனில் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த மெரைன் ஆல்கே அந்த புட்கள் எல்லாமே குரோத் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் சொல்வது பார்த்தீங்கன்னா இந்த கடல் பசுக்களுடைய நேச்சரை பற்றி சொன்னேன். இதுக்கு வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைவரும் இந்த கடல் பசுவை பாதுகாக்கணும், இல்லாவிடில் இது இன்னும் வருங்காலங்களில் இதோட எண்ணிக்கை இப்போ 209 தான் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 209 கூட இன்னும் குறைந்து இதோட நம்பிக்கை இல்லாமே போயிடலாம், டைனோசோர் மாதிரி இல்லாமே போயிடக்கூடிய காலம் வரும். அதனால் வந்து நம்ம இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்ம ஆராய்ச்சியாளர்கள், விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமின்றி என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ், சுற்றுப்புற சூழலியல் ஆய்வாளர்கள் அனைவரும் கைகோர்த்து வரக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி, மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி, ஸ்பெசிஃபிக்காக மீனவர்களுக்கு இதோட விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி, இந்த நேரத்திலே எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த புதிய எஃப்எம்க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி ஏவிவிஎம் முதுகலை மற்றும் விலங்கியல் ஆராய்ச்சி துறை பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் அரிய விலங்கு கடல் பசுவை அழியாமல் காப்போம் என்ற தலைப்பில் வழங்கிய கருத்துக்களை கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.